We continue our study today in all that Jesus taught.
இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற நம்முடைய வேத பாடத்தை இன்று தொடர்கிறோம். நாம் சுவிசேஷங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு மத்தேயு 11 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கிறோம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. இங்கே ஒரு அடிப்படையான கோட்பாடு இருக்கிறது. தேவனை நாம் வேதத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான கோட்பாடு. அதாவது, தேவன் தம்முடைய மிகப்பெரிய சத்தியங்களை கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து வைத்திருக்கிறார். உலகத்திலே நீங்கள் புத்திமான்களாகவும் புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும், உலகத்திலே வேறு காரியங்களை, அநேக காரியங்களை வேலை செய்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அப்படி இருக்க தேவைப்படுகிறது. கல்விமான புத்திமான இருக்க தேவைப்படுது. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே அது நமக்கு எந்த உதவியும் செய்யாது. இன்னும் அது நமக்கு தடையா இருக்கக்கூடும். அநேகர் இதை புரிந்து கொள்ளுகிறதில்லை. அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு நல்ல புத்தி உள்ள கூர்மை இருக்கும் என்றால் அவர் வேதத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் நேர் மாறா இருக்கிறது. இஸ்ரவேலிலே வாழ்ந்த மிகவும் புத்திமான்களாக ஜனங்கள் அவர் பரிசேயர்களாக இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் பழைய ஏற்பாட்டை கவனமாக வாசித்தார்கள், வேத வாக்கியங்களை படித்தார்கள். அவர் அப்போஸ்தலரை வாசிக்கிறோம், அவர்கள் ஓய்வு நாள் தோறும் படித்தார்கள். முழு பழைய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்துவை காண்பித்தது. ஆனால் அவர் அவர்கள் மத்தியிலே வந்த பொழுது அவரை அவர்கள் பார்த்து பேசுபோல் என்று சொன்னார்கள். எப்படி அவர்களை காட்டிலும் ஜனங்கள் மிக அதிக தவறாக இருக்க முடியும் இயேசுவை குறித்து? தேவகுமாரனையே பேசுபோல் என்று சொன்னார்களே. இந்த ரெண்டு காரியங்களும் மிக எதிர்க்க இருக்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில வேதத்தை படிக்காத ரோம போர்ச்சகன் அவரை பார்த்து இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம், இங்கே கல்விமான்களும் ஞானிகளும் இயேசுடைய நாட்களில் இருந்தவர்கள் சத்தியத்தை தவறு விட்டு விட்டார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதை நாம் மத்தேயு 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு சொன்னார், நீதான் மேசியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொன்னார். எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். எப்படி பேதுருக்கு தெரியும்? பரிசேயர்களை காட்டிலும் பேதுரு அவ்வளவு வேதத்தை அதிகமாக படித்தாரா? இல்லையே, அவர் மீனவன், ஒரு கல்விமான் அல்ல. ஆனால் தேவன் அதை பேதுருக்கு வெளிப்படுத்தினார். இயேசு பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், உன் மாம்சம் ரத்தமும் அதாவது புத்தியும் ஞானமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பரலோகத்தின் பிதா இதை வெளிப்படுத்தியிருக்கார் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, வெளிப்பாடு. அது பழைய ஏற்பாட்டிலே இருப்பதில்லை. பழைய ஏற்பாட்டிலே முக்கியமான காரியம் புரிந்து கொள்ளுதல், புத்தி. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே வாசஸ்தலத்திலே மூன்று பகுதி இருக்கிறது. வெளிப்பிரகாரம், அது பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அதற்கு ஒத்திருக்கிற மனுஷனிலேயே காணப்படுகிற பகுதிகள் தேவனுடைய வாஸ்தலமா இருக்க வேண்டியவன் மனுஷன் தான். மெய்யான தேவனுடைய வாஸ்தலம் சரீரம் வெளிப்பிரகாரமா இருக்கிறது. அதற்குள்ளாக ரெண்டு பகுதிகள் இருக்கிறது, ஒன்று அல்ல, ஒன்று ஆத்மா, மற்றொன்று ஆவி. 1 தெசலோனிக்கேயர் 5:23 மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆவி ஆத்மா சரீரமாய் இருக்கிறான் மனிதன். அந்த பழைய உடன்படிக்கை வாசஸ்தலத்திலே ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இடையிலே ஒரு கனமான திரை இருந்தது. அது எதை குறித்தது? பரிசுத்தலத்தை மகா பரிசுத்தலத்தையும் குறிக்கிறது. அது மனுஷன் தேவனுடைய பரிசுத்தலத்துக்குள்ளாக போக முடியாது என்பதை குறிக்கிறது. இதையும் அது குறிக்கிறது. என்னவென்றால், தேவன் மனுஷனுடைய ஆவிக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடியாது என்பதையும் குறிக்கிறது. ஏனென்றால் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் இடையிலே ஒரு கனமான திரை இருந்தது. அந்த கனமான திரையைத்தான் நாம் சுயசித்தம் என்று சொல்லுகிறோம், அல்லது மாம்சம் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே மாம்சம் என்பது சுயசித்தத்தை குறிக்கிறது. இயேசு மாம்சத்திலே வந்தார் என்றால் அவருக்கு சுயசித்தம் இருந்தது. அவரிடத்திலே பாவம் இல்லை, பாவமே இல்லை அவரிடத்திலே. ஆனால் அவர் ஒரு சுயசித்தம் உடையவராய் வந்தார். அவர் தன்னுடைய சித்தத்தை வெறுக்க வேண்டியிருந்தது. யோவான் 6:38 சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். அவர் தம்முடைய சித்தத்தை செய்யவில்லை. அவரை பொறுத்த மட்டில் அவருடைய ஆவியினுடைய கதவு பிதாவுக்கு எப்பொழுதுமே திறந்திருந்தது. அவர் பிதாவுடன் பூரணமான தொடர்புடையவராயிருந்தார். எந்த அளவுக்கு அதிகமாய் மாம்சம் இருக்கிறதோ, உங்களுக்கு அந்த அளவுக்கு குறைவாக தேவனோடு தொடர்புள்ள இருப்பீர்கள். பெருமை என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். தேவனோடு உள்ள தொடர்பை அது தடுக்கிறதான, ஆவியை தேவனுக்கு திறக்க விடுவதிலே தடுக்கிறதான காரியம். இயேசுநாதத்திலே பூஜ்யம் பெருமைதான் இருந்தது. ஆகவே நாம் சொல்ல முடியும், அந்த திரை திறந்தே இருந்தது என்று சொல்ல முடியும். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக பெருமை நம்மளுக்கு இருக்கிறதோ, நாம் தேவனோடு இருக்கிறதான அந்த தொடர்பை நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே அவ்வளவாய் நாம் தடை பண்ணுகிறோம். ஏன் தேவன் இந்த புத்திமான்களுக்கும் கல்விமான்களுக்கும் எதிராக இருக்கிறார்? அவர்களுடைய கல்விமானுக்கும் ஞானத்துக்கும் எதிராக இல்லை. ஏனென்றால் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பேதுருவுக்கு எதிர்மாறானவர் பவுலுக்கு அருமையான ஒரு புத்தி கூர்மை இருந்தது. அவருடைய தலைமையிலே மிக புத்திமானா இருந்தார் பவுல். அவர் இன்றைக்கு வாழ்ந்திருந்தார் என்றால் அவர் மிக உன்னதமான ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாகவோ அல்லது ராக்கெட் விஞ்ஞானியாகவோ இருந்திருப்பார், அல்லது பெரிய தொழில் அதிபராக இருந்திருப்பார். அவ்வளவு புத்தியுள்ள புத்தி கூர்மை அவருக்கு இருந்தது. அவருக்குமே பேதுருவைப் போலவே வெளிப்பாடு கிடைத்தது. கலாத்தியர்களே ஒன்றிலே சொல்லுகிறார், பிதாவு குமாரனை எனக்குள் வெளிப்படுத்த சித்தமான என்று சொல்லுகிறார். தமஸ்கு சாலையில செல்லும் பொழுது அவர் இயேசுவை மாத்திரம் பார்க்கவில்லை, வெளிப்பிரகாரமாக அவருக்குள்ளாக இது யார் என்பதற்கான ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டார். ஆகவே தேவன் புத்தி கூர்மைக்கும் கல்விக்கும் எதிரானவர் அல்ல. நீங்கள் அப்படிப்பட்ட புத்தி கூர்மையோடு பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை உண்டாக்கவில்லை. நீங்கள் ஏதோ படிப்பின் மூலமாக அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. நீங்கள் அதோடு பிறந்திருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் உங்களுடைய தோளுடைய நிறம் எப்படி இருக்கிறதோ, மற்ற குணாதிசயம் எப்படி இருக்கிறதோ, நீங்கள் எவ்வளவு உயரமா இருப்பீர்களோ, எவ்வளவு குட்டையா இருப்பீர்கள் என்பதை போன்ற இயற்கையான குணாதிசயங்கள் நம்மளே காணப்படுகிறார்கள். அப்படி போலதான் புத்தி கூர்மை இருக்கிறது. சிலருக்கு அதிக புத்தி கூர்மை இருக்கிறது, சிலருக்கு குறைவான புத்தி கூர்மை இருக்கிறது. ஆகவே தேவன் தாமே படைத்த புத்தி கூர்மை உள்ள ஒரு மனுஷனுக்கு எதிராக தேவன் எப்படி இருக்க முடியும்? அவர் அப்படி இல்லை. அவர் புத்தி கூர்மையுள்ள ஜனங்களுக்கு எதிராக இல்லை. ஏன் அப்போ பிறகு இவர்களை கல்விமான ஞானிகளுக்கு மறுத்தார் என்று இருக்கிறது? அது ஏனென்றால் எந்த அளவுக்கு அதிகமா, இதை கவனமாக கேளுங்கள், எந்த அளவுக்கு ஏதோ ஒரு காரியம் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு காரியத்தை அதிகமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ, உங்களுக்கு அதிகமாக பெருமை வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களை சுற்றிலே இருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் பள்ளியிலே ஒரு மாணவனாக இருப்பீர்கள் என்றால், உங்களை சுற்றிலே இருக்கிறவர்கள் அதிக புத்திமானாக இருந்தால் நீங்கள் பெருமை அடைய மாட்டீர்கள், நீங்கள் தாழ்மையா இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் வேறு பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் உங்களுடைய வகுப்பிலே இருக்கிறவர் எல்லாரும் புத்தி கூர்மை கம்மியாக இருந்தால் நீங்கள் பெருமையடைவீர்கள். இந்த பெருமை என்பது ஒத்து பார்ப்பதன் மூலமாக வருகிறது. தாழ்மையும் பெருமையும் அப்படித்தான் வருகிறது. நீங்கள் கல்விமான புத்திமானமா இருந்து உங்களை சுற்றிலே இருக்கிறவர்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பெருமை அடைவீர்கள். பெருமைதான் தேவனிடத்தில் இந்த வெளிப்பாட்டை பெறுவதை தடை செய்கிறது. இன்னொரு இடத்திலே இயேசு சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்று சொன்னார். சிலர் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய அப்பா ஐஸ்வர்யவனாக இருந்திருப்பார், அதை சொத்தாக பெற்றுக்கொண்டார்கள். லட்சாதிபதியாக அவர் பிறந்திருக்கிறார், என்ன செய்ய முடியும்? தேவன் அதற்கு எதிர்ப்பா இருக்கிறார்களா? ஒரு லட்சாதிபதியின் குடும்பத்தில் பிறந்தனாலே அந்த நபரிடத்தில் எதிர்ப்பா இருக்கிறாரா? இல்லை. எந்த அளவுக்கு அதிகமாய் ஐஸ்வர்யம் பெற்றிருக்கிறானோ அவன் மற்றவர்களை பார்த்து கீழே பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் என்றால் அது அழகின் ஐஸ்வர்யமா இருக்கலாம், கவர்ச்சியின் ஐஸ்வர்யமா இருக்கலாம், தாளந்தனுடைய ஐஸ்வர்யமா இருக்கலாம், எந்த விதமாயும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை ஐஸ்வர்யமா இருக்கிறது மற்றவர்களை பொறுத்தவர்களே. ஒரு தாளந்தா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இது பணமா இருக்கலாம், அது உங்களை பெருமையடை செய்யுமானால் அது தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது கடினம். இங்கே ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதனால்தான் தேவன் சில ஜனங்களிடத்திலிருந்து சத்தியத்தை மறைக்கிறார். அவனுடைய சத்தியத்தை நீங்கள் பாருங்கள். அடுத்த காரியத்திலே வெளிப்படுத்தினபடியினால் அந்த வார்த்தை பாருங்கள். வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. அது என்னத்தை காண்பிக்கிறது? தேவன் நமக்கு நாம் படிக்கிறதுனால மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை தேவனை வெளிப்படுத்துவது. நீங்கள் வேதத்தை இது ஒரு பாடப்புத்தகத்தை படிக்கிறது போல படித்து PhD முனைவர் பட்டம் பெறலாம். சிலர் வேதியியலே PhD பெறுவதை போல, அது ஒரு பாடப்புத்தகத்தை படிக்கிறது போல, ஒரு இயற்பியல் வேதியியலை படிக்கிறதை போல. நான் என்னுடைய இளைஞராக இருந்தபோது அநேக கிறிஸ்தவ ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் முழங்காலிலே மணிக்கணக்காக வேதத்தை வாசிப்பார்கள். ஆனால் அவர்கள் மிக பரிசுத்தவான்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவருடைய அந்த நாளிலே அவர்கள் கோபப்படுவார்கள், எரிச்சல் அடைவார்கள், மாம்சீக காரியங்கள் எல்லாம் இருக்கும், போட்டி பொறாமை எல்லா விதமான காரியங்களும் அவர்களுக்கு இருக்கும். நான் குழம்பி போனேன். நான் 20களில் இருந்தேன். என்னுடைய வயதிலே ஆண்டவர்களை கேட்டேன், ஆண்டவர் இதெல்லாம் என்ன, எப்படி அநேக மணி நேரம் உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் இப்படி என்னெல்லாம் நடந்து கொள்ள முடியும் அதே நாளிலே என்று நான் கேட்டேன். ஆண்டவர் என்னிடத்தில் இருந்து என்னுடைய எழுத்துக்கு பேசினார். அது என்னுடைய கண்களை மெய்யாகவே திறந்தது. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் முழங்காலில் நின்றிருந்தாலும் அவர்கள் ஒரு புத்தகத்தை தான் வாசிக்கிறார்கள். அது ஒரு வேதியியல் புத்தகமா இருக்கலாம், அல்லது ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கலாம், அல்லது வேத புத்தகமாக இருக்கலாம். அவர்கள் என்னோடு தொடர்புடையவர்களா இல்லையே, அவர்கள் வேத நியூஸ் பேப்பர் வாசிக்கும் போது என்னோட வேதத்தை தொடர்புள்ள இல்லையே, அதே போலத்தான் என்று சொன்னார். ஆகவே நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், நீங்கள் முழங்காலிலே வேதத்தை படித்து ஒரு மணி நேரம் ஜெபித்தால் நீங்கள் தேவனோடு தொடர்புள்ளவர்களா இருப்பீர்கள் என்று அல்ல. நீங்கள் தேவனோடு தொடர்புள்ளவர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நான் ஒரு 15 நிமிடம் மாத்திரம் ஒரு மெய்யாகவே தேவபக்தி உள்ள மனுஷன் பேசுவதை கேட்கும் பொழுது அதனுடைய தாக்கம் என்னுடைய சில சமயங்களிலே ஆண்டுக்கணக்காக நிலைத்திருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு தேவபக்தி உள்ள மனுஷன் என்னுடைய வாழ்க்கையினுடைய திசையை சில சமயங்களில் மாற்றியிருக்கிறது. நீங்கள் தேவனோடே நீங்கள் 15 நிமிஷம் செலவு பண்ணலாம், எப்படி நடக்கும் என்று, என்ன நடக்கும் என்று யோசித்து பார்க்கிறீர்களா? தங்களுடைய வாழ்க்கையில் அரை மணி நேரம் வேதம் வாசித்து அவருடைய வாழ்க்கை மாறவில்லையே. அவர்கள் தேவனோடு நேரத்தை செலவழிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய புத்தி கூர்மையையும் ஞானத்தையும் பயன்படுத்தி வேதத்தை அறிந்து கொள்ள நினைக்கிறார்கள். உங்களுக்கு அதிக தகவல் தான் கிடைக்கிறது. ஆகவேதான் நீங்கள் வீட்டிலே இன்னும் சண்டை போடுகிறீர்கள், புறங்கூறுகிறீர்கள், போட்டி பொறாமையெல்லாம் இருக்கிறது. நீங்கள் வெளிப்பாடு பெறவில்லை. உங்களுக்கு அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 3 பகுதியில் உன்னுடைய சுய புத்தியை சாராத என்று சொல்லுகிறது. நமக்கு தேவைப்படுவதெல்லாம் வெளிப்பாடு. இங்கே மத்தேயு 11:25 வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு வெளிப்பாட்டை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். இயேசு கற்பித்த அனைத்தும் பாருங்கள், இதைத்தான் இயேசு கற்பித்தார். கல்வியினாலும் ஞானத்தினாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு தேவையானது என்னவென்றால் பாலகருக்கு இருக்கிறதான் குணாதிசயம் வேண்டும். இதா தம்முடைய சத்தியங்களை பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார். கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இல்லாத குணாதிசயம் பாலகருக்கு இருக்கிற குணாதிசயம் என்ன? உதாரணமாக கல்விமான்கள் ஞானிகளும் அறிந்து கொள்ளாமல் பாலகர் மட்டும் அறிந்து கொள்கிற புத்தகம் ஏதாவது இருக்கிறதா? இந்த உலகத்திலே எந்த பாடத்திலும் எந்த ஒரு புத்தகத்தையும் அப்படி நீங்கள் நினைத்து பார்க்க முடியுமா? பாலகர் மட்டும் அதை அறிந்து கொள்ள முடியும், சிறுபிள்ளைகள் மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும், கல்விமான்கள் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட புத்தகம் இந்த முழு உலகத்திலும் அப்படி ஒரே ஒரு புத்தகம் தான் இருக்கிறது, அதுதான் வேத புத்தகம். மற்ற எந்த புத்தகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான புத்தகம் ஒரு சிறு பிள்ளையை புரிந்து கொண்டால் மற்ற எந்த புத்திமானும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வேத புத்தகம் பாலகர்களால், சிறு பிள்ளைகளால் மாத்திரம்தான், இந்த குணாதிசயத்தை உடையவர்களால் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இயேசு வலியுறுத்தினார். மத்தேயு 18 ஒரு குழந்தையை தூக்கி வைத்து இந்த குழந்தையை போல தாழ்த்துகிறவன் தான் பல்லவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொன்னார். தாழ்மைதான் இந்த பாலகனுடைய பிரதானமான ஒரு குணாதிசயம். மற்ற குணாதிசயங்களும் உண்டு. எளிமையாக நம்புவது, ஒரு குழந்தை தம்முடைய தாயோ தகப்பனையோ எளிமையாக விசுவாசித்து விடுகிறது. தம்முடைய தாய் தகப்பன் கற்றுக் கொடுக்கிற எல்லாவற்றையும் அது விசுவாசிக்கிறது, நம்புகிறது. அது தவறான தகவல் கொடுக்கப்பட்டாலும் அதை நம்புகிறது, எளிமையாக ஒரு விசுவாசிக்கிறது. நாம் மனிதர்களை எப்படி நாம் நம்ப முடியாது, நாம் தேவனை எப்படி நம்ப முடியும்? ஏனென்றால் தேவன் நமக்கு தவறான தகவலை தரமாட்டார். எளிமையான ஒரு விசுவாசிக்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டும். இன்னொரு குணாதிசயம் பாலகருக்கு இருக்கிற குணாதிசயம் எப்பொழுதுமே திறந்து இருக்கும். தான் அறியாத சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திறந்த மனது இருக்கும். தேவனிடத்தில் வரும்போது எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சில கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று வருகிறார்கள். அவர்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. அவர்கள் வேதத்தை வாசிக்கலாம், அவர்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது. நான் 53 வருடங்களாக வேதத்தை வாசித்துக் கொண்டு வருகிறேன். இப்பொழுதும் எனக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. நான் அதனை எழுதி வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரே, இங்கே நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரியாத சத்தியங்கள் இன்னும் அதிகம் இருக்கிறதே என்று சொல்கிறேன். பாலகனை போல நீங்கள் தேவனிடத்திலே வாருங்கள், வேதத்திலே வாருங்கள். உங்களுக்கு தெரியாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது என்பது அந்த மனதோடு வேதத்திலே வாருங்கள். தாழ்மையோடு வேதத்துக்கு வாருங்கள். வேதத்திலே தேவன் மீது ஒரு எளிய விசுவாசத்தோடும் திறந்த மனதோடும் வாருங்கள். பிதாவே, இப்படி செய்வது 26வது வசனம் உங்களுடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. அதனுடைய காரணம் என்ன? தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் ஒரு தாழ்மையுள்ள நபர். அது எனக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் யோவான் 1:18 இயேசு சொல்லுகிறார், பிதா இயேசு பிதாவை வெளிப்படுத்தினார், விளக்கினார் என்று சொல்லுகிறது. யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்கிறார், என்னை கண்டீர்கள் என்றால் பிதாவை கண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிதாவை காண தேவையில்லை. பிதா எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டுமா? என்னை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசுடைய வாழ்க்கையை பார்த்தால் என்ன எனக்கு அதிகமாய் தெரிகிறது? தாழ்மை, மிக அதிகமான தாழ்மை. அசிங்கமான அந்த தூசி படிந்த கால்களை அவர் கழுவினார், சீஷருடைய கால்களை. நீங்கள் பிதாவை பார்க்க வேண்டும் என்றால் என்னை பார்த்தீர்கள், பிதாவை பார்த்தீர்கள் என்று சொல்கிறார். அவர் சீஷருடைய கால்களை கழுவினார். யோவான் 13 சீஷருடைய கால்களை கழுவினால் யோவான் 14 சொன்னார், இப்பொழுது நான் சீஷருடைய கால்களை கழுவுவதை பார்த்தீர்களா, நீங்கள் பிதாவை தான் பார்த்தீர்கள் என்று சொன்னார். நீங்கள் பரலோகத்தில் பிதாவை ஒரு நாளை பார்ப்பீர்கள் என்றால் அவர் மிகவும் தாழ்மையுள்ள நபராயிருப்பதை பார்ப்பீர்கள். அவர் இருமாப்பும் உள்ள ஒரு சர்வாதிகாரியை போல இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவ தலைவர்களைப் போல அவர் இருக்க மாட்டார். அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றியும் தேவனை பற்றியும் ஒரு தவறான சித்திரத்தை கொடுக்கிறார்கள். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை உடையவராய் இருக்கிறார். அவர் தாழ்மையுள்ள ஜனங்களோடு ஐக்கியப்பட விரும்புகிறார். அவர் தம்முடைய திவ்ய ஸ்வாவத்தை தருகிறார். 2 பேதுரு 1:4 திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும். எப்படி நீங்கள் திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களானீர்கள் என்று கண்டுபிடிக்க முடியும்? அது உங்களை மிக தாழ்மையுள்ளவர்களாய் மாற்றும். அது உங்களை கிறிஸ்தவமானது உங்களை தாழ்மையுள்ளவர்களாய் மாற்றவில்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் தேவனுடைய ஸ்வாவத்தை தரித்துக் கொள்ளவில்லை. உங்களுக்கு இன்னும் பெருமை, மற்றவர்களை கீழாக பார்ப்பது, இருமாப்பு என்ற பழைய ஆதாமுடைய அந்த குணத்தை தான் கொண்டிருக்கிறீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள், நான் சந்தித்த கிறிஸ்தவர்கள், மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் திவ்ய ஸ்வாவத்தை பங்குகிறது என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு கொஞ்ச எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு கிறிஸ்தவத்தை குறித்து அதிக புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், அவர்கள் தாழ்மை இருக்கிறது. அவர்கள் திவ்ய ஸ்வாவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் பார்க்கிறோம், இந்த விதத்திலே தான் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்பாடு என்பது புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான காரியம். வெளிப்பாட்டின் மூலமாக தான் நாம் மெய்யான ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம், திவ்ய ஸ்வாவத்தில் பங்கு பெறுகிறோம். வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் சபையை கட்டுகிறோம். கிறிஸ்துவனுடைய சரீரம் பெரும்பாலும் இன்றைக்கு சபைகளிலே ஒரு ஜனக்கூட்டமாய்த்தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு வேலை செய்கிற ஒரு சரீரமாய் இருக்கிறது இல்லை, ஏனென்றால் அவர்களுக்கு வெளிப்பாடு இல்லை. இயேசு மத்தேயு 16 சொன்னதை பாருங்கள். பேதுருவை பார்த்து சொன்னாரே, ஆண்டவர் இந்த மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கும் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அதை தொடர்ந்து சொன்னார், அந்த கிறிஸ்துவை பற்றி ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். மத்தேயு 16:8 இந்த கல்லின் மேல், எந்த கல்? இந்த வெளிப்பாடு இப்போது பெற்றாயே, இயேசுவை பற்றின வெளிப்பாடு, அவர்தான் கிறிஸ்து என்ற வெளிப்பாடு. அந்த வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து, பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து, அந்த வெளிப்பாட்டின் மீது, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், கிறிஸ்துவனுடைய சரீரமாக நான் கட்டுவேன். ஏன் நமக்கு சபைகளிலே இன்றைக்கு சண்டை போடுகிறவர்களா இருக்கிறார்கள்? 2 கைகள் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையில சண்டை போட்டுக் கொள்வதே இல்லை, ஏனென்றால் அவர்கள் ஒரு சரீரத்தின் அவயமா இருக்கிறது. நாம் யாவரும் ஒரு சரீரத்தினுடைய அவயம் என்று நாம் உணர்ந்தால் நாம் ஒருவரோடு சண்டை போட மாட்டோம். நாம் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நாம் எல்லாரோடும் ஒத்த கருத்து இருக்க முடியாது. நாம் ஒன்றாக சேர்ந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு பணி செய்ய முடியாது. நாம் ஆனால் ஒருவரை நேசிக்க முடியும். இந்த சரீரத்தில் இருக்கிறது எந்த ஒரு அவயமும் மற்ற அவயத்தை நேசிக்கிறதே. நீங்கள் உங்களுடைய உடன் விசுவாசிகளை நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை சுதந்திரத்துக் கொள்ளவில்லை. நான் உங்களுடைய மறுபடியும் பிறந்த அனுபவத்தையே நான் கேள்வி கேட்பேன். யோவான் சொல்கிறார், நாம் நம்முடைய உடன் விசுவாசிகளை நேசிக்கிறதுனாலே நாம் அன்புள்ளவர்கள் என்று சொல்லுகிறார் யோவான். புதிய உடன்படிக்கையிலே வெளிப்பாடுதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தான் வெளிப்பாடு பெற்றார்கள். உங்களுக்கு ஒரு சித்த தேவன் சித்தத்தை கண்டுகொள்ளணும் என்றால் தீர்க்கதரிசனத்தில் செல்ல வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எல்லா விசுவாசங்களுக்கும் வெளிப்பாடு உண்டு. நீங்கள் தீர்க்கதரிசனம் செய்யவில்லை, நீங்கள் உங்கள் தாழ்மை இருக்கும் என்றால் உங்கள் பரிசுத்தாவின் உங்கள் வெளிப்பாடை தருவார். 27 மத்தேயு 11:27 சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார். இந்த அண்டசராசரம் முழுவதையும், எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை பரம்பரை செல்வதற்கு முன்பதாக இயேசு சொன்னார், சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. கிறிஸ்துதான் இந்த தாழ்மையை நாம் பார்க்க முடிகிறது. எப்பொழுதுமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதான அந்த அவர்கள் நடந்து கொள்கிறார்களே, எனக்கு இருக்கிறது, நான் இதை பெற்றுக்கொண்டேன், நான் அதிகமாக படித்து இதனை நான் பெற்றுக்கொண்டேன், நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற எல்லா மதியீனமான இந்த காரியங்களை செய்கிற இந்த கிறிஸ்தவர்கள் பெருமை எடுத்துக் கொள்கிறார்களே, நாங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அநேக வருடங்களாய் நான் இதை செய்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் இயேசு செய்யவே இல்லை. நான் பெற்றதை எல்லாம் நான் ஜெபித்து நாசரேத்துள்ள இருந்த போது உபவாசத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை. இப்படிப்பட்டதான வெற்று பெருமை அடித்துக் கொள்ளதெல்லாம் இயேசுவிடத்தில் இல்லை. அவர் செய்தது எல்லாம் அந்தரங்கத்திலே பிதாவுக்கு முன்பதாக செய்தார். அதை அந்த மகிமையை தேவனுக்கு கொடுத்தார். நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவனுக்கு மகிமையை கொடுத்தார். எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய பிதாவினால் என்று சொன்னார். இதை பார்ப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது அருமையான சகோதர சகோதரர்களே. இதை நீங்கள் பார்த்து இதனால் பற்றி பிடிக்கப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை இதை மாற்றும். மிகவும் தாழ்மையான மனுஷன் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருப்பான். சரீர சுகத்துக்காக கூட நன்றி சொல்லுது, ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுவான். உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியத்துக்காக நன்றி சொல்வீர்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலே அதிகம் தேவை. தாழ்மையாகவும் நன்றியாகவும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கவனியுங்கள். 27 வசனம், பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். நீங்கள் இயேசு அறிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் மெய்யாகவே இயேசுவை அறிந்திருப்பீர்கள் என்றால், மெய்யான கிறிஸ்துவை அறிந்திருப்பீர்கள் என்றால், அது பிதா கொடுத்த வெளிப்பாட்டின் மூலமாக வந்திருக்க வேண்டும். நான் இதோ இந்த வெளிப்பிரகாரமான கிறிஸ்துவை அறிந்து கொள்வதை பற்றி சொல்லவில்லை. வெளிப்பிரகாரமான கிறிஸ்துவை இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அவரை பற்றி பேசுகிறார். குரானிலே கூட மரியானுடைய மரியாதத்திலிருந்து இயேசு பிறந்தார், அவர் அதிசயங்களை செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அநேக இந்துக்கள் கிறிஸ்துவை மதிக்கிறார்கள். நான் கிறிஸ்துவை அந்த வகையில் அறிந்து கொள்வதை பற்றி நான் பேசவில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் கிறிஸ்துவ அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவ பற்றிய வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளவில்லை, பேதுருவை பெற்றதை போல. இது சர்வமல்லமுள்ள தேவன்தான் மனுஷனாய் வந்திருக்கிறாரே என்ற வெளிப்பாடு. அது வந்து அவர் வந்து நானும் ஒரு மனுஷன், தேவனுடைய குமாரனாக முடியும் என்ற வெளிப்பாடு இல்லை. அவர்கள் இயேசுவை அந்த விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை. குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பேதுருக்கு செய்தது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய முடியும். கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அதுதான் நமக்கு தேவை. தொடர்ந்து சொல்கிறார், பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை அழிப்படுத்த சுத்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அநேக கிறிஸ்தவர்கள் பிதாவை அறியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் என்னுடைய பிதா என்று சொல்லுகிறார்கள். நான் நீங்கள் எப்படி தேவனை நீங்கள் பிதாவாய் அறிந்திருக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா? ஏதோ சூழ்நிலையை பயப்படுகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு பிதாவை தெரியவில்லை. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் தேவனிடத்துக்கு முதலாக திரும்புகிறீர்களா அல்லது மனிதர்களிடத்துக்கு திரும்புகிறீர்களா? நீங்கள் மனுஷரிடத்தில் திரும்பினால் உங்களுக்கு தேவனை தெரியாது. இதுதான் நடைமுறையான வகையிலே. இந்த வகையிலே தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக உங்களுடைய அப்பா இந்தியாவுடைய பிரதமராக இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, ஏதோ அந்த அரசாங்கத்தோட பிரச்சனை அல்லது பட்டணத்திலேயே அந்த சமுதாயத்திலே ஏதோ பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. முதலாவது யார் இடத்துல போவீர்கள்? உங்கள் ஸ்தலத்தில் இருக்கிறதான போலீஸ் இடத்துல போவீர்களா அல்லது இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய உங்க அப்பா இடத்துல போன் அடிப்பீர்களா? நீங்கள் ஏதோ ஒரு இளைய அதிகார இடத்துல நீங்கள் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் டிஜிபி இடத்திலே கூட நீங்கள் போக மாட்டீர்கள். இந்தியாவுடைய பிரதமரை பார்க்கும்போது அவர் ஏதோ இளைய அதிகாரியைத்தான் இருக்கிறார். நீங்கள் சொல்லுவீர்கள், நான் ஏன் இந்த அதிகாரத்தை டிஜிபி இடத்துல செல்ல வேண்டும்? என்னுடைய அப்பா பிரதம மந்திரியா இருக்கிறாரே என்று சொல்வீர்கள். நான் உங்களை கேட்கட்டும், சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களை காட்டிலும் பெரியவர், வல்லமை உள்ளவர். எல்லா பிரபுக்கள், வல்லமை உள்ளவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவர்தான் உங்களுடைய மெய்யான தகப்பனா? அவர்தான் மெய்யாக உங்களுடைய தகப்பனா? உங்களை ரோமர் 8 வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளாக வந்து நம்மை அப்பா என்று கூப்பிடப்படுகிறது சொல்கிறது. அப்பா என்கிறது எபிரேய வார்த்தை, அதனுடைய அப்பா என்கிறது எபிரேய வார்த்தை, அதனுடைய சரியான மொழியாக்கம் அப்பா. பரிசுத்தாவின் நமக்குள்ளாக வரும் பொழுது கிறிஸ்து பிதாவை பார்த்து அப்பா என்று சொன்னார். நீர் என்னுடைய பிதாவாகிவிட்டீர், என்னுடைய அப்பாவாகிவிட்டீர். ஏதோ ஒரு பிதா என்ற ஒரு தலைப்பல்ல, ஒரு உறவை குறிக்கக்கூடிய பெயர் அப்பா. அதனுடைய சோதனை வாழ்க்கையினுடைய சில சூழ்நிலைகளை வருகிறது. எங்களுடைய பர்வத்திற்கு பிதா என்று நாம் ஜெபிக்கலாம். நானும் பிதாவை தேவனை பிதாவை அறிவதற்கு முன்பதாக நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் நான் 16-17 வருடங்களாக நான் தேவனை மெய்யாக அறியவில்லை, பிதாவை அறியவில்லை. தனிப்பட்ட விதத்திலே நான் அவரிடத்தில் சென்று எந்த சமயத்தில் நான் போகக்கூடிய விதமாக எந்த தேவையை வைத்துக் கொண்டு போக முடியும். எனக்கு நோய்வாய்ப்பட்டால் நான் அவரிடத்தில் போக முடியும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் அவர்களை எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் நான் அவர்களை விருக்க தேவையில்லை, நான் என்னோட அப்பாவிடத்தில் போவேன். ஏனென்றால் இந்த அண்டசராஜத்தில் அவர்தான் மிகவும் வல்லமை படைத்த மனிதன். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் மற்றவர்களிடத்தில் பணத்துக்காக பிச்சை எடுக்கும் பொழுது அது தங்களுடைய பரலோக தகப்பனுக்கு அவமதிப்பில்லையா? உங்களுடைய தகப்பன் இந்த பூமியிலே மிகவும் ஐஸ்வர்யனாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களிடத்தில் பணத்துக்காக பிச்சை எடுப்பீர்களா? இப்படிப்பட்ட பரிசோதனை மூலமாக தேவன் பிதா உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் ஆண்டவரிடத்தில் சென்று ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லலாம். நாம் நம்முடைய வேத பாடத்தை அடுத்த பகுதியிலே தொடரலாம்.